இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய ஆசரிப்பு முறைகள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஆசரிப்பு முறைகள் அப்படின்னா நிழலாட்டமாக இருக்கிற காரியங்கள். ஆசரிப்பு முறைகள் எல்லா ஜாதியிலையும் இருக்குது, கிறிஸ்தவங்களும் நிறையா செய்கிறாங்க, பைபிள்லையும் நிறைய ஆசரிப்பு முறைகள் இருக்குது. ஆசரிப்பு முறைகள்னு சொன்னால் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது அது மனதளவில் இருக்கும்போது அது உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறது. கடமைக்காக வரும்போது அது ஒரு ஆசரிப்பு முறை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்துக்களும் இருப்பாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உபவாசத்துடைய பொருள் என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது அது வந்து ஒரு ஆசரிப்பு முறை. அப்புறம் ஒன்றாந்தேதி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பைபிள் இருக்கிற ஆசரிப்பு முறைகளில் ஏதாவது ஒரு பகுதி எல்லா ஜாதிக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. 5% இருக்குது, சிலவங்ககிட்ட 10% இருக்குது, சிலவங்ககிட்ட பாதிக்கு மேலே இருக்குது. எல்லா ஆசரிப்பு முறைகளையுமே பைபிளில் தான் இருக்குது. அப்போ இந்த பைபிளில் இருக்கிற ஆசரிப்பு முறைகள் என்ன, புறஜாதிகள் கை கொள்கிற ஆசரிப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரியும் பொழுது தான் உண்மையான நேரடியான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். எபிரேயர் 10:1-2 வார்த்தையில் வாசிப்போம். எபிரேயர் 10:1-2.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிலையை மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அதில் செலுத்த வருகிறவர்களை ஒரு காலமும் பூர்ணமாக்கப்பட மாட்டாது. பூரணப்படுத்தமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் என்று உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?
ஆ, போதும். இங்கு நியாயப்பிரமாணம் அப்படின்னா பலி செலுத்துறது, ஒரு ஆட்டை கொண்டு வரணும், அதுக்கு இந்த பாவம் செஞ்சதுக்கு வேண்டி இந்த பலி செலுத்தணும். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா ஆசரிப்பு முறையில் செய்கிற அந்த இடத்துக்கு பேரு ஆசரிப்பு கூடாரம். தமிழ் மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. மற்ற மொழிபெயர்ப்பெல்லாம் இந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை. ஜனங்கள் ஆசரிப்பு முறைகளை எங்கே கொண்டு போய் செய்கிறாங்களோ அது ஆசரிப்பு கூடாரம். இந்துக்கள் ஆசரிப்பு முறைகளை செய்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கோயில். அப்போ உண்மையான ஆசரிப்பு முறைகள் தேவன் கொடுத்தது தான் உண்மையான ஆசரிப்பு முறைகள். அப்படின்னா நிழலாட்டமாக இருக்கிற ஆசரிப்பு முறைகள், அப்படின்னா நிழலாட்டமாக இருக்கிற காரியங்களை ஒன்றா கடந்த காலத்தில் இருக்கிற காரியத்தை தெரிவிக்கும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கிற காரியத்தை தெரிவிக்கும். இப்போ பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்போ பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னா ஆசரிப்பு முறை அது. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டதை நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை தலைமுறை தோறும் ஆசரிக்க வேண்டும். அப்போ அந்த பஸ்கா பண்டிகையை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரை பஸ்கா பண்டிகையை பற்றி ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ அவ்வளவையும் எழுத்தின்படியாக அப்படியே செய்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பு முறைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பொருளுக்கு மாறினபடியினால் இன்றைக்கு நாம் பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பு முறைகளை செய்கிறோம், ஆனால் பொருளாகவே நேரடியாகவே செய்கிறோம். அப்போ வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசரிப்பு முறைகளை நாம் தெளிவாக சுத்தமாக அறிந்தால் மட்டுமே தான் அது உண்மையான நம்ம பொருளுக்கு மாற முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள ஆசரிப்பு முறைகள் நிறைய இருக்குது. ஏசியில் ஒரு ஆசரிப்பு முறை இருக்குது, சிபிஎம்மில் ஒரு ஆசரிப்பு முறை இருக்குது, ஏஜியில் ஒரு ஆசரிப்பு முறை இருக்குது. இப்படி பலவிதமான சபைகளில் பலவிதமான ஆசரிப்பு முறைகள். இப்போ ராபோஜனை எடுக்கிறோம், அது ஒரு ஆசரிப்பு முறை. அப்போ அந்த ஆசரிப்பு முறை இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ அது ஒரு ஆசரிப்பு முறை. ஆனால் அந்த ஆசரிப்பு முறைகள் எல்லாமே ஒன்றா கடந்த காலத்தை தெரிவிக்கும் அல்லது எதிர்காலத்தை தெரிவிக்கும். நிகழ்காலத்தை தெரிவிக்கிறதுக்கு ஆசரிப்பு முறைகள் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிகழ்காலத்தில் என்ன ஆசரிப்பு முறைகளை செய்யலாம் சொல்லுங்க பாப்பா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. நிகழ்காலத்தில் அப்படின்னா நேரடியாக என்ன ஆசரிப்பு முறைகளை செய்யலாம் அப்படின்னா கடந்த காலத்தை நினைவு கூறுறதுக்கு இப்போ பஸ்கா பண்டிகை உதாரணத்துக்கு வச்சாச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் நான் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அது எதிர்காலத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி நாம் ஆசரிக்க வேண்டிய ஆசரிப்பு முறைகள் என்ன நிகழ்காலத்தில்? காலம் வரும். சரி, ரைட் ரைட்டு, அது ஒரு நல்ல காரியம். ஆனால் ஆசரிப்பு முறைகள் என்னவாக இருக்கும்? நேரடியாக கால தொடர்பு இல்லாமல் ஆசரிக்கக்கூடிய ஆசரிப்பு முறைகள் அது இல்லை.
ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு
நினைவு கூறுறது அதுவும் இல்லை. நேரடியான ஆசரிப்பு முறைகள், ஆசரிப்பு முறைகள்னால் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்போ ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னா புளிப்பு இல்லாத மாவை நீ வந்து வீட்டில் வச்சுருக்கணும், புளிச்ச மாவை தூக்கி வெளியே போட்டுறணும், அதை இத்தனை நாள் ஆசரிக்கணும், இப்படி நல்ல காரியங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிகழ்காலத்தில் ஒன்று ரெண்டு வார்த்தையில் அடங்காமல் பல காரியங்களை வச்சு நிகழ்காலத்தில் இந்த காரியத்தை நீங்கள் ஆசரிக்கணும். ஆ, ஆவியோடும் என்னத்தை ஆசரிக்கணும்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா போச்சு. பாஸ்டர்னா பிரசங்கம் பண்ணச்சுன்னா கேள்வியா கேட்டு நம்மளைய உபத்திரப்படுத்துறாரு.
சோத்திரம்
நேரடியாக செய்யக்கூடிய ஆசரிப்பு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரமாணங்களை நேரடியாக கைக்கொள்வது. அதான் நேரடியான ஆசரிப்பு முறை. திருடாதே, பொய் சொல்லாதே. இது கடந்த காலத்துக்கும் வராது, எதிர்காலத்துக்கும் வராது. அன்னைக்கு தேவனுடைய பிரமாணங்களை நேரடியாக கை கொள்ளுவது நிகழ்காலத்தில் இருக்கிற ஆசரிப்பு முறை. அதுதான் நித்திய ஜீவ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு கிடையாது. ஆனால் நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு கால அளவு தொடங்கும். எப்போ தொடங்கும்? நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு கால அளவு இல்லை. ஆனால் நித்திய ஜீவ வார்த்தைக்கு ஒரு காலத்தை நம்ம உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்னா, என்றைக்கு நாம் அதை தெரிந்துகிறோமோ அல்லது என்றைக்கு நித்திய ஜீவ வார்த்தைகளோடு உடன்படிக்கை செய்கிறோமோ அன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஆரம்பம் மட்டும் இருக்குது, முடிவு இல்லை. நித்திய நித்தியமாக போயிட்டே இருக்கு. சோத்திரம். அப்போ நேரடியாக ஆசரிக்க வேண்டிய ஆசரிப்பு முறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுவது. சோத்திரம். அப்போ இன்றைக்கு நியாயப்பிரமாணம் நிழல், அது பொருள் இல்லை. பஸ்கா பண்டிகை அப்படின்னா நிழல், ஆட்டை பலி செலுத்துறது, அது ஒரு நிழல். அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இந்த நிழல் பொருளுக்கு மாறும். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிழலாட்டமான காரியம் மட்டும்தான் உண்மையான பொருளுக்கு மாறும். புறஜாதிகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஆசரிப்பு முறைகள், அந்த ஆசரிப்பு முறைகள் நிழலிலிருந்து பொருளுக்கு மாறவே மாறாது. அப்போ அதில் கை கொள்றதுல என்ன பிரயோஜனம்? அதனால தான் அதை தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மூட நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. நம்ம செய்கிற எல்லா நிழலாட்டமான காரியத்திற்கும் யாராவது கேட்டால் அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்ல தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. ஏன் நம்ம காலில் செருப்பு போட்டு போகிறோம்? அது அர்த்தம் கேட்பாங்க. மூணு பேர் ஒன்றா போகக்கூடாது, அர்த்தம் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன ஏன் எதனால மூணு பேர் ஒன்றா போகக்கூடாது? பதில் சொல்ல தெரியலன்னா அது வந்து மூட நம்பிக்கைன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. முப்பது நூல் அறாது, கரெக்டு. மூணு பேர் ஒன்றா போகக்கூடாது, என்ன காரணம்?
ஏன்னா மூணு பேரோட கருத்து வித்தியாசமா
இருக்கு. அது இல்லை சோத்திரம். மூணு பேர் ஏன் ஒன்றா போகக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்க. வாங்கும்போது ரெண்டு பேர் நல்லா இருக்குதும்மா, ஒருத்தர் நல்லா இல்லைம்மா. இல்லை இல்லை இல்லை, மூணு பேருடைய கருத்து வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னார் அவர். ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறவங்க, ஒருத்தன் நல்லா இல்லைப்பா. நல்லா இல்லைன்னா ரெண்டு பக்கம் இருக்கிறவங்க ஒரு கோஷ்டி, ஒருத்தன் இருக்கிறவங்க ஒரு கோஷ்டி, தனியாக சேர்ந்துட்டு ரெண்டு பேருக்கு சண்டையாகிடுது. ஆனால் அதே நாலு பேர் போகும்போது இவன் ரெண்டு பேர் வேணும்னு சொன்னான்னா, ரெண்டு பேர் வேண்டாம்னு சொன்னான்னா ஈக்குவல் பலமாகி போச்சு. அப்போ இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வராது. அப்போ சரியான பலம் இருக்குது. அப்போது இந்த வந்து ஆசரிப்பாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி புறஜாதி இல்லை. அது என்னன்னா, இந்த காரியத்தை உணர்த்துவதற்காக அதை அப்படி செய்கிறாங்க. சரி, இன்னொரு அர்த்தம் கேட்குறாங்க, ஏன் இந்த வீட்டு சவரில் எல்லாம் வந்து சகப்பு கூடை போட்டு வெள்ளை கூடை போட்டு குங்குமத்தை வச்சு ஏன் அந்த கல்லில் வைக்கிறாங்க, வீட்டு வாசப்படியில் வைக்கிறாங்க, ஜன்னலில் வைக்கிறாங்க, என்ன காரணம்? அப்படிவங்க அதை கடைபிடிக்கிறாங்க. அப்போ புறஜாதியை ஏன் செய்கிறாங்க? அதையா புறஜாதியை வந்து அதை வந்து ரத்தம் மட்டும் தானே பூசணும். இது ரத்தம் சகப்பு அடையாளம் இருக்குது, மஞ்சக்கோடு இருக்குது, வெள்ளைக்கோடு இருக்குது. சரி, வாசப்படியில் மட்டும்தான், ஏன் கல்லுலையெல்லாம் வச்சுருக்காங்க? இல்லை, அது வந்து அவன் செஞ்சது, ஆண்டவராக உருவாக்கலையே, ஆண்டவர் சொல்லி கொடுக்கலையே. கரெக்டாக சொன்ன, ஏன்னா கலர் பிளைண்ட்னஸ்ன்னு இருக்குது. கண் வந்து எல்லாத்துக்கும், சிலவங்க சிகப்பு கலர் நல்லா தெரியும், சிலவங்களுக்கு பச்சை கலர் நல்லா தெரியும், சிலவங்களுக்கு மஞ்சள் கலர் தெரியாது. அதுக்கு பேர் கலர் பிளைண்டுன்னு பேர். சும்மா எப்படியோ தெரிஞ்சுட்டேன். கலர் பிளைண்டுன்னு இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கும்போது செக் பண்ணும்போது கண்ணாடி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது கலர் பிளைண்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆனால் தூரத்தில் இருக்கிற கலர் வந்து எப்படி தெரியுது? மஞ்சளாக இருக்கிறது சிலவங்களுக்கு வெள்ளையாக தெரியும், சிகப்பாக இருக்கிறது சிலவங்களுக்கு பச்சையாக தெரியும். அப்போ அந்த இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, கலர் பிளைண்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கலர் பிளைண்டு இருக்கிறவங்க நடந்து வந்தாங்கன்னா கல் எதுன்னு சொல்லி தெரியாமல் தடிப்பட்டு விழுந்துருவாங்க. அதனால அது போட்டிருக்கு. இதே அடையாளத்தை நம்ம காரு பஸ்ஸுக்கு பின்னாலையெல்லாம் பார்க்குறோம்ல, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. எப்படி? சிகப்பு ரெண்டு, மஞ்சள் ஒன்று, வெள்ளையும் ஒட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெண்டு கார்னர்லையும் ஒட்டியிருப்போம். காரணம் என்னன்னா, கலர் பிளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வண்டியினுடைய ஒரு மூளை முட்டிக்காதான். அப்போ இது ஜாதிகள் வந்து தாங்களாகவே உருவாக்கின ஒரு ஆசரிப்பு முறைகள். அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திலி பலகையில் வைக்க சொல்லியிருக்குது. பலகையில் வைக்க சொல்லி, தனித்தனியாக பலகையில் வைக்க சொல்லி, தனித்தனியாக இந்த எட்டு பலகையில் சேர்த்துனும், இப்படி எட்டு பலகையில் சேர்த்துனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்து கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலகை மாதிரியே பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா செவரு கட்டியிருக்கோம், ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா பலகை மாதிரியே தெரியும். வித்தியாசமாக வித்தியாசமான கலரில் பலகை லைனாக வந்து வரிசையை அடிக்க வச்ச மாதிரியே தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து பொருளுக்கு மாறாது. தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகள் மட்டும்தான் நேரடியாக பொருளுக்கு மாறும். மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அல்லது ஜாதிகளால் உருவாக்கப்பட்ட ஆசரிப்பு முறைகள் பொருளுக்கு மாறவே மாறாது. அப்போ அந்த பொருளுக்கு மாறாமல் இருக்கிறது ஆசரிப்பு முறைகளை பிடிச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் அது சேர்க்காது. ரோமர் 8:3-4 வாசிப்போம். ரோமர் 8:3-4
அது எப்படி எனில்,
ஆகையால்
8:3-4
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினர்களாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார்.
போதும், நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீ எடுத்து பிடிச்சி வச்சு 13 வச்சுருந்து 14 நீ அடித்து இப்படியெல்லாம் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நிழலாட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினால் பலி செலுத்துவதனால பாவம் மன்னிக்கப்படும், உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின அப்படிங்கிறத நினைவு கூறும்படி ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இவரே தன்னுடைய சரீரத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாற்றி அந்த பலியை செய்தபடியினால், ஜனங்களுக்கு வேண்டி மறித்தபடியினால், அல்லது பாவ மன்னிப்புக்கு வந்து பலியானபடியினால், அந்த நிழலாட்டமாக இருக்கிற காரியம் பொருளுக்கு மாறிடுச்சு. அப்போ நியாயப்பிரமாணத்தில் பஸ்கா பண்டிகையினுடைய அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பாவத்திற்காக பலி செலுத்தப்பட்டபடியினால் அது பொருளுக்கு மாறிடுச்சு. இப்போ நாம் ஆசரிப்பு முறைகளை செய்கிறோம். எந்த ஆசரிப்பு முறைகளை செய்யலாம்? பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பு முறைகளை இப்போ நாம் செய்கிறோம். எப்படி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் பின்பற்றுவதன் மூலம் நாம் பொருளுக்கு மாறி இருக்கிறோம். அப்போ அவர் பாவத்தை தன்னுடைய பாவ மாம்ச சரீரத்திலே பலி செலுத்தினார். பலி செலுத்தும் போது பாவ மாம்சத்தை பலி செலுத்தும் போது என்ன ஆகுது? அங்கே பாவத்திற்கு ஒரு ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ பாவத்துக்கு ஆக்கினி தீர்ப்பு கொடுத்தா மறுபக்கம் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் பாவத்துக்கு ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கும் போது ஒரு பக்கம் மரணம் நடக்குது, மறுபக்கம் என்ன நடக்கும்? ஜீவன் வந்துடும். எதில் ஜீவன் வந்தது? ஜீவன் எதில் கிடைக்குது? இல்லை இல்லை, அது அப்படி இல்லை. கரெக்டான பதில் சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை இல்லை, பாவத்துக்கு பலியை செலுத்தும் போது ஒரு பக்கம் மரணம் நடக்கிறது, மறுபக்கம் ஜீவன் உண்டாகிறது. ஆ என்ன சொல்லுங்க? ஆவியில் ஜீவன் உண்டாகிறது. அப்போ ஆவியில் ஜீவன் உண்டாகிறது. நிழலாட்டமாக இருந்தது பொருளுக்கு மாறும்போது நம்முடைய ஆத்மா, எப்படி கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாவபரியாக பலியாக செலுத்தப்படும் போது மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதே மாதிரி நாம் பாவத்தை நாம் பலி செலுத்தும் போது, அல்லது பாவத்தை நாம் நிகரகம் பண்ணும்போது, அல்லது பாவத்தை நாம் பாவத்திற்கு நாமளே தண்டனை கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்துக்குல பாவத்தை வந்து நாம் ஜெயம் கொள்ளும் போது ஒரு பக்கம் மரணம் நடக்கிறது. அப்படின்னா பாவம் மரணம் அடைகிறது. பாவம் மரணம் அடையும் போது ஆவி உயிரடைகிறது. ஒன்று பேதுரு 3:18 வாசிப்போம்.
நாம
பாவத்தை பலி செலுத்துறோமோ, நம்முடைய சரீரத்துல பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு பாவம் மரணம் அடைகிறது. பாவம் மரணம் அடைஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆத்மா அல்லது ஆவி உயிரடைகிறது. இதுதான் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசரிப்பு முறைகள். அப்போ நியாயப்பிரமாண நிழல், இயேசு கிறிஸ்து வந்து பொருள். அப்போ நியாயப்பிரமாண நீதியை நிறைவேற்றினார். அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வல்ல, நான் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். அப்போ இங்கே நிறைவேற்றியிருக்கார் பாருங்க. மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாண நீதி நிறைவேறாமல் இருக்கும் பொழுது, கிறிஸ்து பலியாகும் பொழுது பாவ மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மளுக்காக நிறைவேற்றப்படுகிறது. அப்போ என்றைக்கு நாம் பாவத்தை நம்முடைய சரீரத்தில் பலி செலுத்துகிறோமோ, அல்லது பாவத்தை என்றைக்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய ஆத்மா அல்லது ஆவி பலனடைகிறது, உயிரடைகிறது, அல்லது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 9:8-10. எபிரேயர் 9:10.
அதனாலே அதுதான் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும்
சரீரத்திற்கேற்ற சடங்கு பாருங்க. முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப முதலாம் கூடாரம் நின்றுட்டு இருக்கிறார், முதலாம் கூடாரம் நிக்கிற கூடாரத்தை என்ன பண்ணலாம், உடைக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்பட மாட்டேங்குது. முதலாம் கூடாரத்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம், அதனால முதலாம் கூடாரத்தை உடைக்கணும். யார் உடைக்கிறது? அதுக்கு அடுத்து வசனம் வாசிப்போம். அந்த கூடாரம்
என்னென்ன
நடக்குதுன்னா காணிக்கை கொடுக்கறான், எல்லாம் செய்யறான், ஆனா மனசாட்சி சுத்தப்படுத்துதா? பூரணப்படுத்த மாட்டேங்குது. முதலாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற எல்லாமே தப்பு. அப்படின்னு இல்லை, ஆண்டவர் நிழலாட்டமாக சொல்லி கொடுத்ததை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அந்த நிழலில் வந்து நம்மளுக்கு ஜீவன் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது பூரணப்படுத்த மாட்டேங்குது. அப்போ உபவாசம் எடுக்கிறது, பலி செலுத்துறது, ஆராதிக்கிறது எதுவுமே வந்து மனசாட்சியை பூரணப்படுத்த மாட்டேங்குது. எந்த கூடாரம்? முதலாம் கூடாரம். இந்த முதலாம் கூடாரத்தை கண்டுபிடிச்சி இதை முதல்ல உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? உடைக்கணுமா இல்லை உதைக்கணுமா? எதை செய்யலாம்? ரெண்டும் செஞ்சால் தான் சரியாகும். அவங்க அவங்கள பொறுத்து இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி சரீரம் முழுவதும் உடைச்சாதான் இந்த ரெண்டாம் கூடாரத்துக்கே போக முடியும். சரி, இருக்கட்டும். அப்போ இங்க முதலாம் கூடாரத்துல வந்து சடங்கு தான் நடக்குது. இங்க முதலாம் கூடாரம் வந்து இன்னைக்கு சடங்கு தான் பண்ணிட்டு இருக்குது. சடங்கு பைபிள்ல பாருங்க, சடங்கை பத்தி எல்லாம் எழுதியிருக்குதான் நம்ம நினைப்போம். இருக்குது. இந்துக்கள் தான் சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படின்னாலும் பேசுவாங்க. நான் பைபிள் எழுதியிருக்கான்னு கேட்டால் எழுதியிருக்குது, வாசிக்கல நம்மளுக்கு தெரியல. சடங்கு முதலாம் கூடாரத்தில் சடங்கு பண்ணுறதுக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துக்கிட்டு இருக்கோம். சடங்கு கடமை, அதுதான் சடங்குன்னு சொல்கிறது. பொருள் இல்லையே, மனசாட்சி சுத்தமாக மாட்டேங்குது. செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கை பலி ஆராதனை எல்லாம் சடங்கு. ஆசிட்டெல்லாம் ஊற்ற வேண்டாம், ரொம்ப எளிமையான முறையில் ஆண்டவர் சுத்தம் பண்ணுறதுக்கு வழி வச்சிருக்காரு. நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆமாம், அந்த வார்த்தை நீ வானத்துக்கு இறங்கவும் வேண்டாம், பாதாளத்துக்கு இறங்கவும் வேண்டாம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை உன்னுடைய வாய்க்கும் இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறது. ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் சரியாக போயிடும். அப்போ இந்த முதலாம் கூடாரம்
உடைக்கணும்.
ஆமாம், முதலாம் கூடாரத்தை உடைக்கணும். சோத்திரம். முதலாம் கூடாரத்தை உடைச்சா ரெண்டாம் கூடாரம் சில டைம் போனாலும் போயிடும். அதனால் ரொம்ப பத்திரமாக பார்த்து உடைக்கணும். முதலாம் கூடாரம் நிற்கும் வரைக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியாது, ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கவும் முடியாது. முதலாம் கூடாரங்கிறது என்னன்னா சரீரம், ரெண்டாம் கூடாரம் எது? ஆத்மா. மூணாம் கூடாரம் ஆவிதான் பேசிட்டு கிடக்குது. ஆவிதான் பேசிட்டு கிடக்குது. ஆத்மா ரெண்டாவது கூடாரம். ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போகணும்னா முதல் கூடாரம் நிற்கிற வரைக்கும் அந்த ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போகவே முடியாது. இதுதான் நடுச்சுவர், பிரிவினை உண்டாக்குகிற நடுச்சுவர். இயேசு கிறிஸ்து வந்து இந்த நடுச்சுவரை தகர்த்தாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த ஆவி ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த நடுச்சுவர், அந்த நடுச்சுவரை உடைக்கணும். எரியோ கோட்டை மாதிரி இருக்கிற கோட்டையை உடைக்கிறோம். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை சடங்கு பண்ணுறதுக்கு வர்ற இந்த முதலாம் கூடாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை உடைச்சோம்னா ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். திரைச்சியில் வந்து எங்கேருந்து கீழேருந்து திரைச்சியில் கீழேருந்து கிழிக்கப்பட்டதா அல்லது மேலேருந்து கிழிஞ்சுதா? மேலேருந்து கிழிஞ்சு. அப்போ முதலாம் கூடாரத்தை உடைக்கிறது எங்கேருந்து உடைக்கணும்னா மேலேருந்து கீழே கிழிச்சு. முதல்ல மண்டை சரியாகணும், மண்டையில் மசாலு சரியாகணும். அறிவிலிருந்து நாம் சரி பண்ணோம்னா அது உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா காரியத்தையும் சரிப்படுத்திடும். இன்றைக்கி அதை விட்டு போட்டு உச்ச கால் வழியாக போய் ஏதாவது காரியத்தை நம்ம நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு எழுத்தின்படியாக நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சோம்னா ஒன்றுமே நடக்காது. அதனால தான் ஏசியா சொல்கிறாரு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லை. ஏன்னா சடங்கு தான் நடக்குது. சீல் பிதுக்கப்படாமலும் ரணம் ஆற்றப்படாமலும் கொதிக்குது, அப்படியே வேதனையாக கொதிக்குது. சடங்கு பண்ணி 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 எப்படி இருக்குது? முதலாம் கூடாரா ரணமாக கொதிக்குது. மேல் பூச்சா இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, கீழாயத்தில் ரண வைத்தியன் இல்லையோ அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுற ஆள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறான்.
உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கு.
இவ்வளவு முதல் கூடாரத்தில் செஞ்சாதான் அங்கே ரெண்டாம் கூடாரத்தில் போக முடியும். சீல் பிடிச்சி சீல் நாருது.
வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறைய போட்டது.
வயிறு நிறைஞ்சாச்சுன்னா நிறைய மாட்டேங்க. வயிறு டம்முனா கண்ணு ஜிம்முன்னு சொல்லுவாமா. வயிறு டிம்முனா கண்ணு ஜிம்முன்னு. அது எந்த பாரு எந்த ஒரு பாசம் பாருங்க. மெட்ராஸ் பாசம் சோத்திரம். அப்போ முதலாம் கூடாரத்தில் சடங்கு நடந்து 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 தூக்கம்தான் வருது, ஒன்றும் சுத்தமாக மாட்டேங்குது. மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. இன்னைக்கு எல்லா சபைகள்லேயும் சடங்கு ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் ஒரு சடங்கு பண்ணுவார், விசுவாசிக்க அவங்களுக்கு என்னென்ன காரியம் தெரியுதோ அதெல்லாம் சடங்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு அல்லையா தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் சடங்கு. ஆனால் யாருடைய மனசாட்சியாவது சுத்தமாகுதா? இல்லை. பலி செலுத்த போகிற ஆசாரினுடைய மனசாட்சியும் சுத்தமாக மாட்டேங்குது, அங்கே வருகிற ஆட்களுடைய மனசாட்சியும் சுத்தமாக்கப்பட மாட்டேங்குது. காரணம், முதல் கூடாரத்தில் சடங்கு தான் நடக்குது. முதல் கூடாரம் உடையணும் அப்படின்னா முதல் கூடாரம் மரணம் அடையணும் அப்படின்னா சரீரம் சாகணும். சரீரம் செத்தாதான் ஆவி உயிரடையும். அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சீர்திருத்துதல் உண்டாகும் காலம் வரைக்கும் உண்டாக்கப்பட்ட சடங்கு. கிறிஸ்தவங்க சடங்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுதான் சடங்கு. எல்லா கிறிஸ்தவங்களும் மனசாட்சியை சுத்தப்படுத்தாமல் நாங்கள் மனசாட்சியை சுத்தப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அந்நிய பாசம் பேசுவாங்க, வெள்ளை வெள்ளை கட்டுவாங்க, சிலவங்க இன்னும் கூட கலர் மாற்றி கட்டுவாங்க, நிறைய பேருக்கு தான தர்மங்களை கொடுப்பாங்க. என்ன பண்ணாலும் அது சடங்கு தானவழிய மனசாட்சி சுத்தப்படுத்த மாட்டேங்குது. காரணம், இது முதல் கூடாரத்தில் இருந்து மட்டும் செய்கிற வேலை, இன்னும் சரீரத்தில் மட்டும் புறம்பாக இருக்கிற சரீரத்தில் மட்டும் இருந்து செய்கிற வேலை. அங்கே ஆத்மா நல்லா தூங்கிட்டு கிடக்குது. அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது என்ன சடங்குன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லா ஜாதியிலையும் இருக்கிற மாதிரி அது ஒரு சடங்கு. சோத்திரம். எபிரேயர் 9 அதிகாரம் 14-17 வரை வாசிப்போம். இந்த வார்த்தையை சொன்னார், சொன்னால் என்ன பண்ணார், அதை நிறைவேற்றி காமிச்சார். இப்படி வாழணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு அதை எடுத்து சொன்னார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மனுஷன் என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய ஆவி ஆத்மாவை ரட்சித்து கொள்வதற்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்கிற பிரமாணங்களை கொடுத்து விட்டு, அந்த கொடுத்த அதே ஆள் என்ன பண்ணுறாருன்னா நிறைவேற்றி காமிக்கிறார். அப்படின்னா மரண சாசனம் அப்படின்னா ஒரு மனுஷன் பாவத்துக்கு மறித்து எப்படி நீதிக்கு பிழைத்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொன்னார். சொல்லதுக்கு மட்டுமல்லாமல் எப்படி பாவத்துக்கு மறிக்கிறது என்கிறத தன்னுடைய மரணத்தினாலே நிறைவேற்றி காட்டினார். அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் எப்படி பாவத்தை ஜெயம் கொள்ளுவதுன்னு சொல்கிறத நாம் அறிகிறோமோ அறிஞ்சதுக்கப்புறம் நாமளே அந்த பாவத்தை ஜெயம் கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அந்த ஜீவன் வந்து உண்டாகும். அப்போ நாம் பாவத்தை ஜெயம் கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை ஜெயம் கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஜீவன் கிடைக்காது. எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அப்படின்னா அதை சொல்கிறவன் பாவத்துக்கு வேண்டி மறிக்காமல் இருக்கும்போது அதுக்கு பலன். ஆமாம். அப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய காரியத்தை பேசுகிறோம், தேவனுடைய காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம், தேவனுடைய காரியத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ அறிஞ்சதுக்கப்புறம் நாம் ஆவியில் மறிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆவி செத்து தான் கிடக்கும். அப்போ நம்முடைய மாம்சம் சாகும் பொழுது ஆவி உயிரடைகிறது. அப்போ அதுக்கப்புறம்தான் மரண சாசனம் ஜீவனுடையதாய் மாறுகிறது. அப்போ எல்லா மனுஷருமே சரீரத்தில் மரிக்க வேண்டும். அப்படின்னா சரீரத்திலே பாவ காரியங்களுக்காக மரித்து நம் ஆவி ஆத்மாவிலே உயிரடைய வேண்டும். அப்போ இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் விட்டு போட்டு நாம் பொருளுக்கு மாறணும்னா இந்த சடங்கு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சடங்குக்கு பதிலாக நாம் நேரடியாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். சடங்கை விட்டுட்டு முதலாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற சடங்குக்கு பதிலாக நாம் முதலாம் கூடாரத்திலே பாவத்திற்கு மறிக்கும் பொழுது அங்கே இரண்டாம் கூடாரமாகிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் ஜீவன் அடைகிறோம். அப்போ இன்றைக்கு எல்லாருமே பேச்சளவில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் எழுத்தளவில் இருப்பாங்க, ஆனால் செயலளவில் இல்லை. அப்போ செயலளவில் இல்லாமல் இருக்கும்போது அங்கு அந்த மரண சாசனம் செத்ததாகவே இருக்கும், உயிரடையாது. ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில் இருக்கிற எல்லா சடங்குக்கும் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும், அல்லது மரணம் அடைய வேண்டும். முதலாம் கூடாரம் சரீரம் மரணம் அடையும் போது நம்முடைய ஆவி ஆத்மா உயிரடைகிறது. சரி, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய நிலம் என்னங்கிறத பார்ப்போம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 9:1-2 எஸ்ரா 9:1-2 எஸ்ரா 9
ராஜாவின் வார்த்தையின்படியும்
இல்ல எஸ்ரா
யூத
இல்ல எஸ்ரா 9:1-2
ராஜாவின் வார்த்தையின்படியும் அமோனியர் என்னும் இந்த தேசத்தின் ஜனங்களுக்கும்
அவர்களுடைய அருவறுப்புகளில் விளக்கியிருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளில் தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிற்று.
ஆண்டவர் கொடுத்த ஆசரிப்பு முறையில் பைபிள் இருக்கிறத எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, யாரு யாரு கை முன்னால நிக்குது? அதிகாரிகள் கையும் ஆசாரியர்கள் லேவியர்கள். பாருங்க, கானான் தேசத்தில் இருக்கிற ஜாதி கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க, எகிப்தியர் கூடையும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. எந்த ஜாதியை விட்டு புறப்பட்டு வந்தாங்களோ அந்த பொல்லாத ஜாதிகிட்ட ஜனங்கிட்டையும் சேர்ந்துருக்காங்க, கானான் தேசத்தில் இருக்கிற குடிகிட்டையும் சேர்ந்து இவங்க ஐக்கியமாகி பெண்களை கொடுத்து பெண்களை எடுத்து திருமணம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? பரிசுத்த வித்து. என்ன பரிசுத்த வித்து? நித்தியஜீவ வார்த்தைகளை ஜாதிகளுடைய கலாச்சாரத்தை கூட போட்டு கலப்படம் பண்ணி விட்டுட்டாங்க. முத்த போடுறது இல்லை, கலப்படமே பண்ணி
விட்டான்.
பெரிய கதையை சின்ன கதையை, என்ன சின்ன கதையை பெரிய கதையை மாற்றி விட்டான். உண்மையான பைபிள் வசனம் என்னங்கிறது தெரியாம பைபிள் வசனத்தையும் ஜாதிகளுடைய ஆசிரியர் முறைகளையும் கலந்து போட்டு கொலப்படி பண்ணி என்னமா மாதிரி அட்ரஸை மாற்றி விட்டுட்டான். இதில் யார்? பிரபுக்கள் கையும் அதிகாரிகள் கையும் முந்தினதாக இருக்கிறது. இது யார்? கானான் தேசத்து ஜாதி கூடையும் எகிப்திலிருந்து அந்த ஜாதி கூடையும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கலந்து அவர்களுக்குள்ளே பெண்களை கொண்டபடியினால் பரிசுத்த வித்து தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய ஆசரிப்பு முறைகள் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளோடு கலந்து சின்ன பின்னமாக போச்சு. உண்மையான ஆசிரியர் முறை என்னன்னு தெரிய
மாட்டேங்குது.
கலப்படம் பண்ண அப்படித்தான் பேச வேண்டியது வரும். பரிசுத்த வித்தாகிய தேவனுடைய வார்த்தைய பிரஜாதிகளுடைய ஆசிரியர் முறைகளோடு கலந்து பேசும் போது அளவில்லாம பேச வேண்டியது வரும். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? கலப்படமான நிலைமையில தான் இருக்குது. அப்போ இது என்னைக்காவது பொருளுக்கு மாறுமா? ஒரு நாளும் மாறாது. ஆமா, முடியவே முடியாது. எல்லாம் நேராக பாதாளத்துக்கு போக
வேண்டியதுதான்.
பிரிச்சு எடுத்து ஆனாலும் உள்ள கலப்படம் ஆயிட்டு கிடக்குது. வர மாட்டேங்க, வரி வர மாட்டேங்குது. பரிசுத்த சந்ததி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா முதலாம் கூடாரத்தில் இந்த சடங்கு கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கே கலப்படம் ஆகிட்டே இருக்குது. அந்த முதலாம் கூடாரத்தை உடைக்கணும் முதல்ல. இந்த முதலாம் கூடாரத்தில் சடங்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வித்து தேவனுடைய வார்த்தையை போட்டு கலப்படம் பண்ணி உண்மையான தேவனுடைய ஆசரிப்பு முறை என்ன அல்லது ஜாதியுடைய ஆசரிப்பு முறை என்னங்கிறது தெரியாத அளவுக்கு இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலாம். அல்லேலியோ துதிக்கான மகிமை பாடுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய பூசணிக்காயை போட்டு உடப்பாங்க. என்னன்னே தெரியும். அப்புறம் கல்யாணத்துக்கு தாலி கட்ட மாட்டேம்பாங்க, பெரிய மாலையாக கொண்டு போடுவாங்க. அப்புறம் அந்த காலில் இருக்கிற அந்த மோதிரம் மட்டும் போட மாட்டேம்பாங்க. ஓ, மெட்டி. அப்புறம் மூக்குத்தி போட மாட்டாங்க. கேட்டால் பண்ணிக்கு மூக்குத்தி இருக்குது, அதனால் நாங்கள் போட மாட்டோம்பாங்க. அதுக்கு என்னென்னமோ வசனங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, உண்மையான தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் புறஜாதிகளுடைய ஆசிரியர் முறைகளோடு கலந்து உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி தெரியாமல் தாறு மர கலந்து போச்சு. இதை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அதிகாரிகள் தான், இது ஜனங்களை வழி நடத்துகிறவங்க தான். பாவம் அப்பாவி ஜனங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு? பைபிளை மாத்திரன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றி 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 தேவனுடைய ஆசிரியப்பு முறைகளை இல்லாமல் பண்ணி விட்டாங்க. ஸ்தோத்திரம். மார்க் 7:13 மார்க் 7:13
மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரமாய் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொள்வர்களாய் கிணிகளையும் செப்புகளையும் கழுகிறீர்கள், மற்ற இப்படி அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளை வேத்தியமாக்குவது நன்றாக இருக்கிறது. எப்படி எனில் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயும் கனப்படுவாயாக என்று தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயாவது நோக்கி, உங்களுக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதோ உண்டோ அதை கொப்பான் என்கிற காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அது அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாது உதவி செய்ய ஒட்டாமல், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள், இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னார்.
போதும் பாருங்க, எத்தனை சம்பிரதாய சாஸ்திரம் இங்கே நடக்குது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குள்ள மாயமான மாயக்காரன் எத்தனை ஜாதிகளுடைய சாஸ்திரத்தை சபைகளை கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அப்படின்னா வயசானவங்களை கொண்டு போய் என்ன பண்ணுறது, ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துறது. அது வரைக்கும் எழுதியிருக்குது. கிறிஸ்தவங்க வயசான தாய் தகப்பனை கவனிக்காமல் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்திட்டு ஓடுற வரைக்கும் எழுதியிருக்குது. அப்புறம் இதே மாதிரி நிறைய பாரம்பரியத்தினால் பண்ணி 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 தேவனுடைய காரியத்தை வீர்த்தமாக்குறது அப்படின்னா மலையாள வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு பலன் இல்லாமல் போக பண்ணுகிறீர்கள். தமிழ் பைபிளை தெரியணும்னா கண்டிப்பாக அவனுக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் தமிழ் பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தையும் கரெக்டாக தெரியும். இந்த மலையாளத்தினுடைய வாசனையாவது இருக்கணும், இல்லாட்டினா தமிழ் பைபிள் படித்து புரியவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி வச்சுட்டாரு. தமிழ் பைபிளில் நிறைய மாதிரிகள் இன்றைக்கி வெளியே வந்திருக்குது. அப்போ இங்கே வியர்த்தமாக்குறது அப்படின்னா தேவனுடைய உண்மையான வசனத்திற்கு பலன் இல்லாமல் போகும்படியாக இன்றைக்கி ஜாதிகளுடைய ஆசிரிப்பு முறைகளை கொண்டு வந்து கலந்து இன்றைக்கி நல்ல தேவனுடைய வார்த்தைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குறாங்க. அப்போ இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரங்க தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் வழி நடத்துகிறோம் என்று சொல்லி எத்தனையோ பாரம்பரியத்தை ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கார், பெரிய சாவியை செய்கிறாரு, மரக்கட்டையில் பெரிய சாவியை செஞ்சுட்டு அந்த சாவியை கொண்டு போய் உங்கள் வீட்டில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த சாவியை வந்து நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் பரலோகத்தினுடைய திறவுகோள் என் வீட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் இந்த சாவியை கொண்டு போய் செஞ்சு வீட்டில் மாட்டி வைங்க. ஆமாம், அதையும் வேற விற்று விற்கிறாங்க, காசுக்கு விற்கிறாங்க. பரலோகத்தினுடைய திறவுகள்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வாங்கியிருக்கான், அதே 2 லட்சம் கொடுத்து 3 லட்சம் கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆ, அதே டிவிலையும் வேற பெருசாக போட்டு காமிக்கிறாங்க, பரலோகத்தினுடைய திறவுகோல் என்னுடைய வீட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க. என்ன கதை இது பாருங்க. இப்படியாக எத்தனையோ பாரம்பரியங்களை மனுஷனாகவே உருவாக்குறான். அப்புறம் தபால் வழியாக கர்ச்சீப் அனுப்புறது, ஜெபம் பண்ணி தபால் வழியாக எண்ணெயில் அனுப்புறது, அப்புறம் ஃபோனில் ஜெபம் பண்ணுறது, எல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே இருக்கிற இடத்துலேருந்தே இருக்கிற மாதிரி செஞ்சு பாரம்பரியங்களை செஞ்சு செஞ்சு உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு பலனை இல்லாமல் போக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்களோ அவ்வளவும் பண்ணி அவனையும் கெடுத்துக்கிறான், அவனையும் கெடுக்கிறான், அடுத்தவனையும் கடை வைக்கிறான். காரணம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதனால தான் இவ்வளவும் பிரச்சனை. அப்போ இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வாய்க்கு மட்டும் சமீபமாயிருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சு பார்க்கறதில்ல, வாய்க்கு என்ன வருதோ அப்படி பேசி விட்டுறது. பழமொழி சொல்லுவாங்க, சித்தம் போக்கு சிவம் போக்கு, வாயில் என்ன வருதோ அதை பேசி விட்டுறது. சிந்திக்கிறதே இல்லை, இருதயத்தில் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. அசை போடாத பிராணி எது? அசை போடாத பிராணி பண்ணி சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் என்னைக்காவது சிந்திச்சு பார்க்குதா? இல்லை. அதனால தான் புசிக்க வேண்டிய மிருகம் புசிக்கக்கூடாத மிருகம் ஆண்டவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அசை போடுற மிருகத்தை சாப்பிடணும் அப்படின்னா ஆடு மாடு, அசை போடுற மிருகம் ஆடு மாடு காலையிலேருந்து சாப்பிட்டு புல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கிடைக்கும் போது உட்காந்து என்ன பண்ணும், திருப்பவும் சாப்பிட்டதெல்லாம் கொண்டு வந்து அசை போடும். நம்ம கேட்டது நல்லதா தப்பா, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன இருக்குது, அசை போடும். அசை போட்டு 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 திரும்ப ராத்திரி முழுவதும் அசை போட்டு தான் அந்த இதை ஜீரணம் பண்ணோம். ஆனால் பண்ணி அப்படி கிடையாது, கிடைக்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லும், ஒரு நாளாக சிந்திக்காது, அது தெரியாது. ஆமாம், கோழி கோழியை வசன அதெல்லாம் சொல்லலை, வசனத்தில் வந்து அசை போடுற பிராணி அசை போடாத பிராணி. அப்புறம் அசை போடும், அப்புறம் விரிகுளம்புள்ளதாக இருக்கும். அசை போடுறதையும் விரிகுளம்புள்ளதையும் சாப்பிட்ணுட்டு இருக்குது. இப்போ ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அசை போடும், அதுக்கு விரிகுளம்பு இருக்குது. ஆமாம், ஒட்டகம் வந்து அசை போடும், விரிகுளம்பு இல்லை. அந்த ஒட்டகம் இருக்கிற பகுதியில் இப்போ அந்த ஒட்டகத்துடைய குணாதிசயம் என்னவோ அதே மாதிரி ஒட்டகம் நிறையா இருக்கிற இடங்களில் இருக்கிற ஜனங்களுடைய குணாதிசயம்
அதுதான்.
பன்னிக்கு வந்து என்னென்னா அசை போடாது, ஆனால் விரிவிளம்பு இருக்குது. விரிவிளம்புனா என்ன, ஆ நன்மை தீமை அறிகிற அறிவு, நன்மை தீமை அறிகிற அறிவு கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஒரு நாளும் வீட்டில் போயிட்டு இங்கே என்ன பாஸ்டர் பேசினார், இல்லை என்ன தப்பு விட்டுருக்காரு, பேசுறது கரெக்டாக தப்பான்னு சிந்திக்க மாட்டாங்க. ஆமாம், சிந்திச்சே பார்க்க மாட்டாங்க. ஆமாம், சிந்திச்சே பார்க்க மாட்டாங்க. ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, எப்போ சிந்திப்பாங்கன்னு தெரியுமா, 108 ஆம்புலன்ஸ் வந்தோடதுக்கு அப்புறம் தான், எப்பப்பா அது எங்கேயோ தப்பு நடந்து போச்சு, அப்போ தான் சிந்திக்கிறது. பன்னியை என்னைக்கு காலை கட்டி மேலே தூக்குறாங்களோ அன்னைக்கு தான் வானத்தை பார்க்க, ஐயோ ஐயோ எவ்வளோ அழகான வானம், இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இவ்வளோ நட்சத்திரங்களாக இருக்குது, இவ்வளோ நாள் இதை பார்க்கலையே. ஆ விளையாட்டுக்காவது ஒரு நாள் கட்டி காமிச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க, வியாதி வந்தால் தான் ஆண்டவரை தேடுறது, கஷ்டம் வந்தால் தான் ஆண்டவரை தேடுறது, சோதனை வந்தால் தான் ஆண்டவரை தேடுறது. அது வரைக்கும் ஆமாம் ஆமாம் தான், நாங்களும் எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ரா போஜனம் எடுக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், வேதத்தை படிக்கிறோம், வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கிறோம், எல்லா கன்வென்ஷனுக்கு போகிறோம், டிவியில் மெசேஜ் எல்லாம்
கேட்குறான்.
எங்கள் தாத்தா பாஸ்டர், எங்கள் அப்பா பாஸ்டர், உள்ளு போட்டம் பாஸ்டர், எப்பா எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே ஒழிய, ஒன்றும் இருக்க வசனத்துக்கு. சில நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, வசனம்லாம் இருக்கு ஆனால் பலமெல்லாம் போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். சோத்திரம், எனக்கு தெரியும் ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா, கடைசி காலத்தில் வசனம் பஞ்சம் எப்படி வரும்னு கேட்டால், வசனமெல்லாம் இருக்குமாமா ஆனால் அதுக்கு பலமில்லாமல் போயிருமாமா, அப்படி சொல்லி சொல்லி அவன் தான் பலமில்லாமல் போவான். வசனம் சொல்லுது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது பலமாக தான் இருக்குது, சொல்லி சொல்லி இவன் தான் பலமில்லாமல் போயிடுவான். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை இப்படி பாரம்பரியத்தை போட்டு போட்டு கலப்படம் பண்ணி 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 அதுக்கு ஜீவன் இல்லாமல் பண்ணி முயற்சி எடுக்கிறாங்க இங்கே எல்லோரும் சேர்ந்து. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை கூட விளையாண்டா அப்புறம் தேவனுடைய வார்த்தை அது அவனை நியாயம் தீர்க்கும். இப்படி நியாயம் தீர்த்து தான் அவன் இருக்கிறவமா இருந்துட்டுருக்கிறான், கடைசியில் பலன் இல்லாதவனா மாறி, ஒன்றும் இல்லாதவனா மாறி, ஜனங்கள்னால கேவலத்துக்கும் பரிகாசத்துக்கும் ஆளாகிற மாதிரி மாறி இருக்கிறான். அதனால் மாயக்காரராகிய பரிசேயரே, நீங்கள் இந்த காரியத்தையும் பண்ணுறீங்க, இன்னும் அநேக பாரம்பரியத்தை பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பலனில்லாமல் போக செய்கிறீர்கள். சோத்ரம். மத்தேயு 15:2 2-9 வரை வாசிப்போம். மத்தேயு 15:2-9.
உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கொள்ளாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதிநிதமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள், உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்கள் எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உங்களுக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தகப்பனையாவது தங்கள் தாயாவது தனம் பண்ணாமல் போனாலும் அவன் கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கினீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் குதிரைகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார்.
போர் போர் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமா இருக்கும், இருதயத்துக்கு தூரமா இருக்கும். அந்த இருதயத்துக்கு ஏன் தூரமா இருக்குது, என்ன காரணம் சொல்லிடலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமா இருக்குது. அப்போ இருதயத்துக்கு எது பக்கமா இருக்குது? ஏதோ ஒண்ணு பக்கமா இருக்கணும்ல, வேற ஏதோ ஒரு காரியம் இருதயத்துக்கு பக்கமா இருக்கணும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை தூரமா நிக்குது. பொருளாசை, பொருளாசை இருதயத்துல பொருளாசை, அதுதான் பக்கமா நிக்குது. இருதயமோ பொருளாசையினால் நிறைந்திருக்கிறது. அப்ப பொருள் ஆசை இருதயத்துக்கு சமீபமா இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை தூரமா விலகி நிற்கும். ஆனா வாய்க்கு மட்டும் பக்கமா நிற்கும், கண்டுபிடிக்க முடியாது யாரு. அதான் சொல்றது, முதலாம் கூடாரம் ஒடிஞ்சாதான் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போக முடியும். சரீரம் பாவத்துக்கு வேண்டி சாகணும். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருந்து அநேக கற்பனைகளை உருவாக்குறது, அநேக பாரம்பரியங்களை உருவாக்குறது, அநேக சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களை உருவாக்கி 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 தேவனுடைய கற்பனைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணுறது. சொல்லுவாங்க, நம்மெல்லாம் தனித்தனியாக இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது, எல்லார் கையை கெட்டியாக பிடிச்சி, ஒவ்வொருத்தர் கையை ஒவ்வொருத்தர் கெட்டியாக பிடிச்சிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம்னா சாத்தான் ஓடி போயிடுவான். ஓடுவானா? ஆ, அப்போ தான் நினைப்பான் பெரிய கூட்டம் ஒன்றா இப்போ தான் கிடச்சிருக்குறாங்க. திரளான கூட்டம் இப்போ தான் மொத்தமாக மாட்டிருக்குது நாம் நினைப்பான். அப்படி ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமான பாரம்பரியங்களை போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் பண்ணுறாங்க. பண்ணி 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 தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. அப்போ இருதயத்துக்கு வேறு ஏதோ ஒரு காரியம் சமீபமாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாசை. பணம் சேர்த்தணும், சேர்த்து சேர்த்து திருப்பி இங்கே விட்டுட்டு தான் போகணும். சேர்த்து எனக்கு கொண்டு போனால் கூட பரவாயில்லையே, சோத்திரம். இன்னும் பத்தில் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நம்ம இருக்க முடியும்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எவை என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். என்னென்ன தேவையோ அவ்வளவும் கிடைக்கும், தேவைகள் சந்திக்கப்படும். அதை விட்டு போட்டு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக வச்சுட்டு இருதயத்துக்கு தூரமாக பண்ணி வச்சுருந்து பொருளாசையை தேடி தேடி போனால் நம்ம தேடி தேடி நடக்க வேண்டியது தான். அது நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அதுவும் நம்மளை விட்டு தூரமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமீபமாக வைத்து கொண்டு இருதயத்துக்கு தூரமாக வைத்திருக்கிறபடியினால் பொருளாசையினால் நிறைந்திருந்து தேவ ஜனங்களை நடத்துகிறார்கள். அவர்களும் அப்படி இருக்கிறார்கள், தேவ ஜனங்களும் அந்த மாதிரியாக வீணான காரியங்களை பின்பற்றி தேவனை விட்டு விலகி போகிறார்கள். கொலோசியர் 2:7-8. கொலோசியர் 2:7-8.
நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுகிறீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல.
பைபிள் இருக்கிற காரியத்தை சொல்லாம என்னென்னமோ காரியத்தை, இந்த சபையினுடைய ஒழுங்குப்பிடி, இந்த சபையினுடைய ஒழுங்குப்பிடி, இது எப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும்னு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி 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 பாரம்பரிய நியாயத்தை கொண்டு வந்து உலக வழிபாடுகளை கொண்டு இந்த சபைக்குள்ள போட்டு சபையை இன்னைக்கு என்னமோ மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. சில சபையிலலாம் ஆராதனை நடக்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க, புகையை போட்டு ரொப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் காரியம் நடக்குது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா ஐயோ இப்படியும் கிறிஸ்தவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும். எத்தனையோ சபைகள் இருக்குது, சபைகளில் எத்தனையோ சபைகள் இருக்குது. சாத்தா மாதிரி வேஷம் போட்டு வர சபைகள் இருக்குது, என்னென்னமோ சபைகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப கேட்கறதுக்கு அருவறுப்பான காரியங்கள் நடக்கிற சபைகள் வந்து இன்றைக்கி தேவனுடைய நாமத்தை சொல்லி இன்றைக்கி ஜனங்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை வந்து பாரம்பரியத்தினால் கெடுத்துட்ருக்கிற சபைகள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் 21-23 வரை.
மனுஷருடைய கற்பனையின்படியையும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன, இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்கிற பேர் கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்பட்டதல்ல.
போதனையின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. பாருங்க, தீண்டாம இங்கே கூட வந்திருக்கு. பாருங்க, தீண்டாம என்ன தீண்டாம, இந்த பாஸ்டர் முதல் வரிசையில் தான் உட்காரணும், அந்த அதுக்கு அடுத்த பாஸ்டர் அந்த வரிசையில் தான் உட்காரணும். எங்க இருக்கு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? முதல் வரிசையில் உட்கார்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ரெண்டாவது ரேங்க், மூணாவது ரேங்க். இதுதான் தீண்டாதே. சிலோன் பெண்டிகாஸ்டல் சர்ச், அது மெட்ராஸில் மட்டும்தான். அந்த சிலோன் பெண்டிகாஸ்டலையும் மாற்றி
இன்னைக்கு
சென்னை பெந்தகோஸ்த சபைன்னு வச்சுருக்காங்க. வேறு சில நாடுகள்ல எல்லாம் புதிய ஏற்பாட்டு சபைன்னு வச்சுருக்காங்க. இன்னும் சில நாடுகளில் யூனிவர்சல் சர்ச்சுன்னு வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு பல அட்ரஸில் பல ஊரில் பல மாதிரி நடந்துட்டுருக்குது. சோத்திரம். காரணம் என்னென்னா, உலக வழிபாடுகள் பாரம்பரியம் யாருக்காருக்கு என்னென்ன பேர் வேணுமோ அந்தந்த பேரை வச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் வச்சு உக்காந்துட்டுருக்காங்க. அப்போ தீண்டாதே, நீ முதல் வருஷம், இது ரெண்டாவது வருஷம், இவங்க எவ்வளவு பரிசுத்தம், அவங்க அவ்வளவு பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு மார்க் போடுற சபை எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த சபை இன்றைக்கி பரிசுத்தத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு மார்க் போட்டு உக்காந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்படியாக இன்றைக்கு மாயமானமான தாழ்மை, மாயமான அழிஞ்சு போகிற தாழ்மை, மாயமான மாய்மாலம், மாயான தாழ்மை, இப்படி தேவையில்லாத காரியங்களை சொல்லி 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 உண்மையான வசனத்தை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ கொண்டது மனசை சேர்த்துறான். ஆமாம், மாம்சத்தை பேணுவதற்கு முதல் வரிசையில் இருக்கிறவனுக்கெல்லாம் நல்ல ஃப்ரை மீன், ரெண்டாவது வரிசையில் இருக்கிறவனுக்கு வாழ் மட்டும்தான்
அவனுக்கு.
ஆ, அங்கே நடக்குது. பாருங்க பாரு, நடுத்துண்டு ஒரு சுப்பரத்தனுக்கு, வாழ் ஒருத்தனுக்கு, தலை
ஒருத்தனுக்கு.
இதெல்லாம் மாம்சத்தை பேணுவதற்கு தான் மொழிய, ஒவ்வொன்றும் ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோத்திரம். பைபிள் எவ்வளவு இருக்குதானா, இருக்குது, வாசி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். சோத்திரம். 1 பேதுரு 1:18-19
முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து நுழையீடு பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
போதும் போதும், முன்னோருடைய பாரம்பரியத்தினால் ஆண்டவர் நம்மை மீட்கல, அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால சபையில் இருக்கிற பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா ஓட வேண்டியதுதான் அங்கிருந்து. அதான் பாலாக்கு மறுவறுப்பு நிற்கத்தகாத இடத்துல நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கிடவர்கள். சபையில் மாயமான, சபையில் பாரம்பரியம், சடங்கு, சாஸ்திரம் ஏதாவது பார்த்தாச்சுன்னா உடனே அந்த சபையை விட்டு ஓட வேண்டியதுதான். கூட உட்காந்து கும்மாளம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளை ஒரு நாளும் ரட்சிக்காது. ஏன்னா சோறு கிடைக்கும், அது நடக்கும். ஆமாம், அதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க மீட்டிங்லேயும் சரி, கிறிஸ்தவங்க கூடுற இடத்துலையும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை வந்து இல்லாமல் கலப்படம் பண்ணி அவங்கவுங்களுடைய உலக வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் பேசுகிறதுனால சாப்பாடு மட்டும் போட்டுருவாங்க. சாட் போட்டு ஆமே நல்லடியாக தோத்திரன்ட்டு வந்துடுவான். ஆனால் முன்னோருடைய பாரம்பரியத்தினால் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறார். தேவனுடைய வெளியேறப்பட்ட, கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நம்மளை மீட்டு தேவன் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அதனால் வேதத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அல்லது தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் கொடுக்கப்பட்ட ஆசரிப்பு முறைகள் தான் உண்மையானவைகள். அந்த ஆசரிப்பு முறைகள் தான் நிழலிலிருந்து பொருளுக்கு மாறும், அது உண்மையான பொருளுக்கு மாறும். மற்றது சபையில் இருக்கிற ஆசரிப்பு முறைகளும் வழிபாடுகளும் ஆச்சாரங்களும் நிழலாக மட்டும்தான் இருக்கும், ஒரு நாளும் பொருளுக்கு மாறவே மாறாது. அது பொருளுக்கு மாறினா அந்த பொருள் வந்து வேற ஏதாவது எங்கேயாவது கொண்டு விடும்போடைய தேவனுடைய சமூகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்காது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவன் என்ன ஆசரிப்பு முறைகளை கொடுத்தார், தேவன் கொடுத்த நெல்லாட்டமான காரியம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல சிந்திக்கணும். நம்மளுக்கு தெரியலனா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்கணும். அப்பொழுது தேவன் நம்மளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு தேவன் நம்மளை உண்மையான வழியில் நித்தியஜீவ வழியில் நடத்துவார். அதனால் நாம் உலக வழிபாடுக்கு போகக்கூடாது, சபையினுடைய வழிபாடுகளுக்கு போகக்கூடாது. தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.